நண்பர்களுக்கு வணக்கம். நான் ஸ்டீவ் டுப்பீஸ். பைபிள் செய்தி தீர்க்கதரிசன நிகழ்ச்சிக்காக டாக்டர் பாப் டியலுடன் இணைந்து பைபிள் தீர்க்கதரிசனத்தின் வெளிச்சத்தில் உலக நிகழ்வுகளின் செய்திகளையும் பகுப்பாய்வுகளையும் உங்களுக்கு கொண்டு வருகிறேன். டாக்டர் டியல், நாம் ஒரு காலண்டர் ஆண்டின் முடிவுக்கு வந்து மற்றொரு காலண்டர் ஆண்டின் தொடக்கத்தை நெருங்கி வருகிறோம். இறுதியாக 2027 பெரும் உபத்திரவம் தொடங்குமா?
இல்லை.
சரி, அப்படியானால் 2026 முடிவிற்கான கவிழ்த்தவன் தொடங்குவது சாத்தியமா?
சரி, சிலர் அப்படி நினைக்கிறார்கள். யாரோ ஒருவர் டிம் மெக்ஹைட் என்ற சப்பாத்தியரிடமிருந்து எனக்கு ஏதாவது அனுப்பினார். அழைப்பு கூறுகிறது 2026 முடிவு தொடங்குகிறது என்று. நான் ஏன் உறுதியாக நம்புகிறேன்? அதைப் பற்றி நீங்கள் என்ன செய்ய முடியும்? இயேசுவா ஓய்வு வருடத்தில் திரும்பி வருவார் என்று அவர் அறிந்ததாக கூறப்படுகிறது. மேலும் சாத்தியமான தேதிகள் மற்றும் வேறு எதையும் கண்டுபிடிக்க அவர் எல்லா வகைகளிலும் பார்த்து வருகிறார். மேலும் அவர் கூறுகிறார், இது கர்த்தர் இவ்வாறு கூறுகிறார் என்று நான் சொல்லவில்லை. மேலும் அவர் ஒரு தீர்க்கதரிசி அல்ல என்றும் அவர் கூறுகிறார். அவர் ஒரு காவலாளி அல்லது வேறு யாரும் அல்ல. அவர் ஒரு கணிப்பு கூட செய்யவில்லை என்றும் கூறுகிறார். ஆனால் கவுண்டவன் அங்கு தொடங்கலாம் என்று அவர் நினைக்கிறார். 2026 முடிவு என்ற தனது நம்பிக்கையை பகிர்ந்து கொள்வதாக அவர் கூறுகிறார். மேலும் சகோதரர்களை ஆசீர்வதிக்கவும் கத்தியெழுப்பவும் இந்த வெளிப்பாட்டை பகிர்ந்து கொள்வதாக அவர் கூறுகிறார். தான் ஒரு தீர்க்கதரிசி இல்லை என்றும் கடவுள் தன்னிடம் சொல்லவில்லை என்றும் அவர் சொன்னாலும் கூட அதை நிராகரிக்க வேண்டுமென்றால் நான் மன்னிப்பு கேட்க எதுவும் இல்லை என்று அவர் கூறுகிறார். ஒரு ஆசிரியராக எனது நற்பெயருக்கு எந்த ஆபத்தும் இல்லை. ஆனால் 2026 துக்கங்களின் ஆரம்பம் என்பது அவரது நம்பிக்கை. மேலும் அவர் தனது நம்பிக்கை தவறானது என்று நம்புவதாக அவர் கூறுகிறார். இப்போது அடிப்படையில் அவரைப் போன்றவர்கள் இந்த யுகத்தின் கடைசி 7 ஆண்டுகளுக்கான கவுண்டவன் 2026 தொடங்கும் என்று அவர் நம்புவதாக சொல்கிறார்கள். உண்மையில் அவர் சொல்வது இதுதான்.
ஆனா இந்த மனிதர் மகா உபத்திரவத்தின் தொடக்கத்திற்கான ஓய்வு ஆண்டு இது என்று உண்மையிலேயே உறுதியாக நம்புகிறாரா இல்லையா என்பதில் கொஞ்சம் குழப்பமாக இருப்பதாகத் தெரிகிறது. எப்படியிருந்தாலும் ஓய்வு சுழற்சி எவ்வளவு முக்கியமானது?
சரி, அது ஒரு விஷயத்தில் மட்டுமில்லை. இயேசு ஓய்வு ஆண்டு, யூபிலி ஆண்டு அல்லது அதுபோன்ற எதையும் கணக்கிட்டு முடிவு எப்போது வரப்போகிறது என்பதை கண்டுபிடிக்கச் சொல்லவில்லை. அதை நம்பியிருப்பவர்களைப் பற்றி நாம் கவனமாக இருக்க வேண்டும். சொல்லப்போனால் யூனிடேரியன் என்ற மற்றொரு ஓய்வு நாள் கடைப்பிடிப்பவர் இருக்கிறார். ஜூபிலி ஆண்டு 2026 தொடங்கப் போகிறது என்றும் அர்மகெதோன் 2026 2027 இருக்கப் போகிறது என்றும் சுட்டிக்காட்டினார். ஆனால் அது சாத்தியமில்லை. இப்போது சொன்னாலும் 2026 ஒரு ஓய்வு நாள் அல்லது யூபிலி ஆண்டாக இருக்க ஒரு சிறிய வாய்ப்பு உள்ளது. இப்போது இந்த ஆண்டு டிமோதி மிர்ரிமன் என்ற ஒருவர் அவர் எழுதிய ஒரு புத்தகத்தின் கோரப்படாத நகலை எனக்கு அனுப்பினார். நீங்கள் நினைப்பதை விட இது மிகவும் தாமதமானது. 2026 ஆண்டு எக்கால பண்டிகையின் போது இயேசு மேசியா திரும்பி வருவார் என்று அவர் புத்தகத்தில் கூறுகிறார். அது சாத்தியமில்லை. அவர் எழுதியது இங்கே, கடவுள் 7 நாளில் ஓய்வெடுத்தார். கர்த்தருடைய வருடம் 1000 ஆண்டுகள் என்றும் 1000 ஆண்டுகள் ஒரு நாள் போன்றது என்றும் பைபிள் கூறுகிறது. ஆதாமிலிருந்து கிறிஸ்து வரை மதிப்பிடப்பட்டுள்ளது என்று அவர் கூறுகிறார். 376 ஆண்டுகள் கிறிஸ்துவிலிருந்து 2026 ஆண்டுகள் ஆகின்றன. இது நம்மை 598 ஆண்டுகளில் சேர்க்கிறது. அவரது எண்ணிக்கையை கூட்டினால் அல்ல என்று நினைக்கிறேன். இயேசு 2026 திரும்பி வருவார், ஏனெனில் அது 6000 ஆண்டுகள் ஆகும். உபத்திரவம் 2026 தொடங்கும். 7 வருட சமாதான ஒப்பந்தம் பாதியிலேயே முறிந்துவிடும். கடவுளின் கோபம் கொட்டப்படும். இந்த நபர் தனது புத்தகப்பில் கூறுகிறார்.
2026 திரும்பி வருவது சாத்தியமில்லை என்று நீங்கள் சொல்கிறீர்கள். ஏன் முடியாது?
ஏனென்றால் இயேசுவும் தானியேலும் குறிப்பிட்ட அவசியமான நிகழ்வுகள் நடக்கவில்லை. மேலும் இயேசுவின் கூற்றுப்படி அவர் திரும்பி வரும்போது அது உபத்திரவத்திற்கு பிறகுதான். நாம் மத்தேயு புத்தகத்தின் 24 அத்தியாயத்திற்குச் செல்கிறோம். வசனம் 29 புதிய ராஜா ஜேம்ஸில் தொடங்குகிறது. அந்த நாடுகளின் உபத்திரவத்திற்குப் பிறகு சூரியன் இருளடையும், சந்திரன் ஒளியைக் கொடுக்காது, நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து விழும், வானத்தின் சக்திகள் அசைக்கப்படும் என்று இயேசு கூறினார். வசனம் 30 அப்போது மனுஷகுமாரனின் அடையாளம் வானத்தின் மேகங்களில் மனுஷகுமாரன் வல்லமையுடனும் மகிமையுடனும் வருவதைக் காணும்போது பூமியிலுள்ள அனைத்து கோத்திரங்களும் புலம்புவார்கள். அவர் தம்முடைய தூதர்களை ஒரு பெரிய எக்கார சத்தத்தோடு அனுப்புவார். அப்போதுதான் எக்காலம் வருகிறது. அவர்கள் அவரால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களை வானத்தின் ஒரு முனையிலிருந்து மறுமுனைக்கு 4 திசைகளிலிருந்தும் கூட்டிச் செல்வார்கள். மேலும் 3 வசனத்தில் தொடங்கி சில வசனங்களில் இயேசுவின் சீடர்கள் அவரிடம் இவை எப்போது நடக்கும் என்று கேட்டார்கள். யாரும் உங்களை ஏமாற்றாதபடி எச்சரிக்கையாக இருங்கள் என்று இயேசு கூறினார். பலர் இயேசுவின் பெயரில் வந்து தாங்கள் கிறிஸ்து என்று கூறுவார்கள். அவர்கள் பலரை ஏமாற்றப் போகிறார்கள். இப்போது நம்மில் பெரும்பாலோரைப் போலவே சீடர்களும் தெரிந்து கொள்ள விரும்பினர். நீங்கள் ஏமாற்றப்படாமல் கவனமாக இருங்கள் என்று இயேசு கூறினார். ஆனால் 2024 மகா உபத்திரவம் தொடங்க முடியாவிட்டால் இறுதிக்கான கவுண்டவன் 2026 இருக்க முடியுமா? அர்மகிதோனுக்கான கவுண்டவன் அப்போது தொடங்குமா? சரி, நாம் நிச்சயமாக ஒரு தீர்க்கதரிசன உறுதிப்படுத்தலைக் கண்டால் இப்போது தொடர்ந்து வரும் கடவுளின் திருச்சபை நாங்கள் புராட்டஸ்டெண்ட் அல்ல. ஆனால் பல சுவிசேஷ புராட்டஸ்டெண்ட்கள் உபத்திரவம் 7 நீடிக்கும் என்று நம்பினார்கள் என்பது எங்களுக்குத் தெரியும். முதல் 3.5 இது ஒப்பீட்டளவில் நன்றாக இருக்கிறது. கடந்த 3.5 இது பயங்கரமானது. எனவே இணையத்தில் நான் கண்ட சில விஷயங்களை படிக்க விரும்புகிறேன். ஒரு எழுத்தாளர் கூறுகிறார், நமது கர்த்தரின் சிலுவை மரணம் மற்றும் உயிர்த்தெழுதலின் ஆண்டான GB 39 இலிருந்து 1000 காலங்களை முடிக்க முன்னோக்கிச் செயல்படுவது நமது கர்த்தரின் வருகையின் தேதியாக 1000 ஆட்சியின் தொடக்கமாக 2033 நம்மை கொண்டு வரும். இந்த மொத்தத்தில் 7 கழிப்பது நமக்கு 2026 கொடுக்கிறது. 7 உபத்திரவ காலத்தின் தொடக்க நேரம் நமது கர்த்தரின் சிலுவை மரணம் மற்றும் உயிர்த்தெழுதல் வசந்த காலத்தில் பஸ்கா பண்டிகையின் போது நிகழ்ந்தாலும் இணையுதிர் காலத்தில் நிகழ்ந்த பண்டிகைகளின் சுழற்சியுடன் உபத்திரவம் தொடங்கியது. எனவே உங்களுக்குத் தெரியும், கடவுளின் திருச்சபை பின்னணியைக் கொண்ட மக்கள் சரி, இது நாம் பேசிய சில விஷயங்களைப் போலவே தெரிகிறது என்று கூறுகிறார்கள். எனவே அவர் கூறுகிறார், இது 2026 இலையுதிர்காலத்தில் இன்னல்கள் தொடங்கும் தேதிகளுக்கு வழிவகுக்கும். இதோ இன்னொன்று, இது ஃபேஸ்புக்கிலிருந்து OCR 6.3 கூறுகிறது, 2 கர்த்தராகிய அவர் நம்மை உயிர்ப்பிப்பார், 3 அவர் நம்மை எழுப்புவார், நாம் அவருடைய பார்வையில் வாழ்வோம். 2033 என்பது கிறிஸ்துவின் மரணத்திலிருந்து கர்த்தருடைய 2 ஆகும். எளிய கணிதம், 2033 7 முன்பு 2026 அந்த ஆண்டுதான் உபத்திரவம் தொடங்கும் அண்டாக இருக்குமா? சரி, அந்த 2 கூற்றுகளும் இயேசு வெள்ளிக்கிழமை இறந்தார் என்ற தவறான நம்பிக்கையை ஓரளவு அடிப்படையாகக் கொண்டவை. அதை அவர் செய்யவில்லை. அவர் புதன்கிழமை என்று நாம் அழைக்கும் நாளில் இறந்தார். எனவே அது GP 33 காலகட்டத்தை நீக்குகிறது. புதன்கிழமை தேதிகள் சாத்தியமானவை GP 31, GP 34, GP 35. பின்னர் நான் ஆன்லைனில் மற்றொரு யூகத்தைக் கண்டேன். இது கூறுகிறது, முழுமையான முடிவு எப்போது நிகழும் என்பது எனக்கு மிகவும் அறிவார்ந்த யூகம். 2033 என்பது 2000 உபத்திரவம் 7 நீடிக்கும். பேரானந்தம் தோராயமாக 2033 -7 2026 நிகழ்கிறது. 4048 இஸ்ரேல் ஓர் தேசமாக மீண்டும் நிறுவப்பட்ட போது முடிவு தொடங்கியது. 4048 முதல் நடந்த இந்த எல்லாவற்றையும் பார்க்கும் ஒரு தலைமுறை மக்கள் இதுவாக இருக்கும் என்று வேதம் கூறுகிறது. எனவே சாத்தியமான முடிவுகள் இறுதிக்காலம் 2023 அல்லது 2040 இருக்க வேண்டும். அதைத்தான் அவர் சொன்னார், இப்போது இயேசு சொன்ன ஒன்றை நான் படிக்க விரும்புகிறேன், ஏனென்றால் அவர் இந்த வேதத்தை மறைமுகமாக குறிப்பிட்டார். மத்தேயு 24:34 இயேசு கூறினார், ஆனால் நிச்சயமாக நான் உங்களுக்குச் சொல்கிறேன், இவை அனைத்தும் நடக்கும் வரை இந்த தலைமுறை ஒருபோதும் ஒழிந்து போகாது.
சரி, ஒரு தலைமுறை எவ்வளவு காலம்?
சரி, வேதாகம ரீதியாக ஸ்மித்தின் பைபிள் அகராதியின் யோபு 42:16 பற்றிய புரிதலின்படி இது 30 அல்லது 40 ஆண்டுகள் என்று கருதப்படுகிறது. அதிகபட்சமாக சங்கீதம் 9:10 அடிப்படையில் 70 அல்லது 80 ஆண்டுகள் இருக்கும். ஆனால் 30 அல்லது 40 ஆண்டுகள் என்பது அதிக அர்த்தமுள்ளதாக தெரிகிறது. ஆனால் அது 7048 தொடங்கி 80 ஆண்டுகளாக இருந்தாலும் மத்தேயு 24 இயேசு சொன்ன அனைத்தும் 2020 ஆண்டுக்குள் செய்யப்பட வேண்டும். அது சாத்தியமில்லை. எப்படியிருந்தாலும் நாம் பூமியின் 6000 ஆண்டுகால மனிதகுல ஆட்சிக்கு அருகில் இருக்கிறோம். மத்தேயு 24 இயேசு சொன்னது போல் முடிவு இன்னும் வரவில்லை. இப்போது இயேசு அங்கு பேசிய முடிவு மற்றும் மத்தேயு 24:16 மகா உபத்திரவத்தின் தொடக்கத்தை குறிக்கிறது. மேலும் 6000 ஆண்டுகளின் முடிவு இருப்பினும் அது அவரது வருகையைக் குறிக்கலாம். எப்படியிருந்தாலும் தற்போதைய தேதியுடன் 3.5 ஆண்டுகளைச் சேர்த்தால் அது 2029 ஆண்டிற்குள் நம்மை அழைத்துச் செல்கிறது. இது மகா உபத்திரவத்திற்கான ஆரம்ப தொடக்க தேதியாகும். ஆனால் அது கூட மிக விரைவில் இருக்கலாம். இப்போது அந்த புரிதலுடன் இயேசு திரும்பி வருவதற்கு முந்தைய 7 ஆண்டு காலமும் அர்மகெதோனுக்கான கவுண்டவானும் 2026 தொடங்க வாய்ப்புள்ளது. ஆனாலும் அவ்வாறு அறிய நாம் சில அறிகுறிகளைக் காண வேண்டும். அவை நடந்த பின்னரே நமக்கு நிச்சயமாக தெரியாது.
வேதாகமம் நம்மை தேடச் சொல்லும் சில அறிகுறிகள் யாவை?
சரி, மத்தேயு 24:23 இயேசு தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷம் உலகத்திற்கு சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், பின்னர் முடிவு வரும் என்று கூறினார். 15 வசனத்தில் அவர் கூறினார், பரிசுத்த ஸ்தலத்தில் தானியேல் தீர்க்கதரிசி சொன்ன பாழாக்கும் அருவறுப்பு நிற்பதை நீங்கள் காணும்போது அதை படிக்கிறவன் புரிந்து கொள்ளட்டும், அவனும் யூதேயாவும் மலைக்களை விட்டு ஓடிப்போகட்டும். நீங்கள் வயலில் இருந்தால் உங்கள் ஆடைகளை எடுக்க திரும்பிச் செல்லாதீர்கள். 19 வசனம், கர்ப்பிணிகளுக்கும் பாலூட்டுபவர்களுக்கும் ஐயோ. மேலும் 20 வசனம், உங்கள் ஓட்டம் குளிர்காலத்திலோ ஓய்வு நாளிலோ நடக்காதபடிக்கு ஜெபியுங்கள், ஏனென்றால் உலகத்தின் தொடக்கத்திலிருந்து இதுவரைக்கும் சம்பவித்திராத, இனி ஒருபோதும் சம்பவிக்காத மகா உபத்திரவம் உண்டாயிருக்கும். எனவே இயேசு மற்ற விஷயங்களுடன் தானியேல் எழுதிய அருவறுப்பை குறிப்பிட்டார். இப்போது நீங்கள் பழைய ஏற்பாட்டிற்கு திரும்பிச் சென்றால் தானியேல் புத்தகம் தானியேல் 9:26 நடுவில் வெட்டி அது என்ன சொல்கிறது என்பதை படிப்போம். வரப்போகிற பிரபுவின் ஜனங்கள் நகரத்தையும் பரிசுத்த ஸ்தலத்தையும் அழிப்பார்கள், அதன் முடைவு வெள்ளத்தால் ஏற்படும், போர் முடியும் வரை பாடாடைதல்கள் தீர்மானிக்கப்படும், பின்னர் அவர் ஒரு வாரத்திற்கு பலருடன் ஒரு உடன்படிக்கையை உறுதிப்படுத்துவார். ஆனால் வாரத்தின் நடுவில் அவர் பலியையும் காணிக்கையையும் முடிவுக்குக் கொண்டு வருவார். மேலும் பாடடைந்தவர்களின் மீது தீர்மானிக்கப்பட்ட முடிவு ஊற்றப்படும் வரை பாடாக்குபவர் அருவறுப்புகளின் இறக்கையில் இருப்பார். இப்போது இந்த உறுதிப்படுத்தல் நடக்கவில்லை, இந்த சமாதான ஒப்பந்தம் உறுதிப்படுத்தப்படவில்லை, அல்லது தானியேல் 11:30 போன்ற அருவறுப்பைப் பற்றிய தானியேல் 11 உள்ள பிற பகுதிகளும் இல்லை. கூடுதலாக வடக்கு மற்றும் தெற்கில் வேதாகம மன்னர்கள் உருவாக வேண்டிய அவசியத்தையும் நாம் காணவில்லை. அதை நீங்கள் தானியேல் 11:19-20 பற்றி படிப்பீர்கள்.
இந்த வடதிசை ராஜாவையும் தெற்கத்திய ராஜாவையும் பற்றி மேலும் சொல்லுங்கள், அதனால் நாம் அவர்களை கவனித்துக் கொண்டே இருக்க முடியும்.
சரி, தானியேல் 9:26-27 ஒரு இளவரசனைப் பற்றி பேசுகிறது. அதாவது அவர் தனது ஒப்பந்தத்தை உறுதிப்படுத்தும்போது அவர் உயர்மட்ட தலைவர் அல்லாத ஒருவர். அவர் ஒரு வாரத்திற்கு தனது உடன்படிக்கையை உறுதிப்படுத்தப் போகிறார். மேலும் இளவரசர் தானியேல் 11 வசனம் 39 இல் ஒப்பந்தத்தை மீறும்போது வடக்கின் ராஜாவாக மாறப்போகிறார். வாரத்தின் நடுவில் அவர் அதை மீறப்போகிறார். இப்போது கிரேக்க ரோம துறவி ஹிப்போலிட்டஸின் கூற்றுப்படி இந்த ஒரு வாரக்காலம் 7 ஆண்டுகள் என்று கருதப்படுகிறது. மற்றவர்களும் அதை ஒப்புக்கொள்கிறார்கள். எனவே நடுவில் அது மீறுவது 3.5 ஆண்டுகளுக்கு பிறகு. பலர் இந்த உடன்படிக்கையை தானியல் 8:25 மற்றும் தானியல் 11:24 போன்ற தீர்க்க தரிசனங்களைக் கொண்ட ஒரு வகையான சமாதான ஒப்பந்தம் என்று கருதுகின்றனர். மேலும் இது 3.5 ஆண்டுகளுக்கு பிறகு நடுவில் உடைக்கப்படுகிறது. அப்போதுதான் நாம் தப்பி ஓட வேண்டும் என்று இயேசு கூறுகிறார். அதைத் தொடர்ந்து மகா உபத்திரவம் விரைவில் வருகிறது. இப்போது மத்தேயு 24:20 மற்றும் 39 இல் இயேசுவிடமிருந்து மேற்கோள் காட்டப்பட்டபடி இயேசு திரும்பி வருகிறார். பிறகு உபத்திரவம். ஆகையால் 2026 ஆண்டில் 7 ஆண்டுகளுக்கு உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு அம்சத்துடன் ஒரு ஒப்பந்தத்தைக் கண்டால் அது இறுதிக்கான கவுண்டவனைத் தொடங்கக்கூடும். அதாவது 3.5 ஆண்டுகளுக்குப் பிறகு தொடங்கக்கூடிய பெரும் உபத்திரவம் அல்லது 6 முதல் 7 ஆண்டுகளுக்குப் பிறகு அர்மகெதோன் கூட. இப்போது உண்மை என்னவென்றால், பெரும்பாலான நேரங்களில் சமாதான ஒப்பந்தங்கள் போர்க்குகளுக்குப் பிறகு வரும். ஏசாயா 22:6-9 படி எருசலேமுடன் ஒரு பெரிய பிராந்திய போர் பெரும் சேதத்தை சந்திப்பதை நாம் காணப்போகிறோம். முதலில் எப்படியிருந்தாலும் 6000 ஆண்டுகளின் முடிவை நாம் நெருங்கி வருகிறோம். விரைவில் இறுதியில் கவுந்தவனைக் காணலாம். இருப்பினும் 2026, 2027, 2027 மகா உபத்திரவம் தொடங்கும் சாத்தியக்கூறு இல்லை என்றும், 2033க்கு முன் இயேசு திரும்பி வரப்போவதில்லை என்றும் நான் கூற விரும்புகிறேன். இயேசு காரியங்கள் நடக்கப் போகின்றன என்று சொன்ன பிறகு தம்மை பின்பற்றுபவர்களிடம் லூக்கா 21:36 இல் ஆகையால் இனி சம்பவிக்கப் போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படும்படி எப்பொழுதும் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று கூறினார். அதைத்தான் உண்மையான கிறிஸ்தவர்கள் செய்ய வேண்டும்.
நன்றி டாக்டர் தியேல். எழுதப்பட்ட மற்றும் ஆடியோ கட்டுரைகளுக்கு கூடுதலாக டாக்டர் தியேலுடன் மேலும் நேர்காணல்களுக்கு BibleNewsProphecy.net என்ற எங்கள் வலைத்தளத்தை பார்வையிடவும். பைபிள் செய்தி தீர்க்க தரிசன திட்டத்திற்கான ஸ்டீவ் டுபாயஸ் நான்.